நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 24 தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் நளினி 25 முதல் முறையாக இன்று ஒரு நாள் பரோலில் வந்தது தொடர்பிலான செய்தி.
நாங்கள் யாருமே எந்த குற்றமுமே செய்யாதவங்க, உண்மை இதுதான். இதை வந்து நீங்க நம்புறதும் இந்த கைகள் வந்து யாரோட ரத்தத்தாலே நினைக்கப்படவே இல்லை.
இலங்கையில் பாலியல் வன்செயல்கள் செய்தவர்களை கண்டுபிடித்து நீதியின் முன் நிறுத்தப்படுவது விரைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கோரி வட இலங்கையில் நடைபெற்றுள்ள கடையடைப்பு.
இந்த வடமாகாணத்துக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். அதன் மூலம் அந்த வடபகுதியிலே இயங்கும் போலீசார் சமூக பொறுப்புடன் சேர்ந்த கடமை உணர்ச்சியில் மூலம் நடவடிக்கை எடுப்பார்கள்.
4 தமிழ் அரசியல் கைதிகளுக்கு இன்றை பிணை வழங்கப்பட்டுள்ள செய்தி. இலங்கையில் உள்ள பழங்குடியினர் புதிய அரசியல் சாசனத்தில் வேட்டையாடுவது சட்டபூர்வமாக்கப்பட வேண்டும் என்று முன்வைத்துள்ள கோரிக்கை. இன்ன பிற செய்திகள் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
ஐரோப்பிய நாடுகள் பலவும் நாளை கலந்து கொள்ள உள்ள கூட்டத்தில் சமர்ப்பிப்பதை நோக்காக கொண்டு ஆஸ்திரியா மற்றும் பல பல்கன் நாடுகளும் பல கோரிக்கைகளை வெளியிட்டுள்ளனர். தமது நாடுகளினூடாக குடியேறிகள் வருவதை குறைப்பதை நோக்காக கொண்டே இந்த கோரிக்கைகளை அந்த நாடுகள் வெளியிட்டுள்ளன. குடியேறிகள் கிரேக்கத்திலிருந்து வரும் பாதையில் உள்ள நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் வியன்னாவில் சந்தித்து பேசினர். இதன்போது ஐரோப்பிய ஒன்றியத்தினுள் வருபவர்களை அனுமதிக்கும் எண்ணிக்கையில் வெட்டு ஒன்றை செய்வதுடன் அவர்களின் விரல் அடையாளங்களை பதிவு செய்யப்பட வேண்டுமெனவும் கோரியுள்ளனர். ஆவணங்கள் இல்லாமல் அல்லது போலியான ஆவணங்களுடன் வருபவர்களையும் திருப்பி அனுப்ப வேண்டுமெனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
ஜெர்மனி கொலோன் நகரில் புதுவருட பிறப்புக்கான முந்தைய நாள் கொண்டாட்டங்களின் போது நடந்த வன்முறைகளில் கையடக்க தொலைபேசியை திருடினார் என்று குற்றஞ்சாட்டப்பட்ட 23 வயதுடைய மொரோக்கோ நாட்டு பிரஜை ஒருவருக்கு ஜெர்மனிய நீதிமன்றம் ஒன்று ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதித்துள்ளது. பெரும்பாலும் குடியேறிகள் மீது குற்றஞ்சாட்டப்பட்ட இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற பெயரில் முதலாவதாக தண்டனைக்குள்ளானவர் இவராவார். அன்றைய நாளில் அங்கு நடந்த திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டுக்குள்ளாகியிருக்கும் மேலும் இருவர் மீது வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவத்தில் 100 பெண்கள் பாலியல் தாக்குதல்களுக்குள்ளானார்கள். இது ஜெர்மனி மக்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட உட்கட்சி தேர்தலில் தன்னால் அதிக பெரும்பான்மை வாக்குகளை பெற முடியும் என அமெரிக்காவின் பெரும் செல்வந்தரான டொனால்ட் ட்ரம்ப் எதிர்ப்பு கூறியுள்ளார். நெவாடாவில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து அவர் 3 வெற்றியை பெற்றுள்ளார். தமது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பதாக தெரிவித்தார். அவரது கடுமையான அணுகுமுறையே நிர்வாக கட்டமைப்பு மீது கோபம் கொண்டுள்ள வாக்காளர்களின் ஆதரவை பெற காரணமென செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
தென்கிழக்கு துருக்கியில் குர்திஸ் தீவிரவாதிகளின் இலக்குகள் மீது ராணுவ ஹெலிகாப்டர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக துருக்கிய பாதுகாப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் PKK குழுவைச் சேர்ந்த 9 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் எனவும் கூறப்படுகிறது. சிரியாவின் எல்லையை அண்டியுள்ள செர்க்நாத் பிராந்திய மலைகள் ஊடாக தீவிரவாதிகள் பயணித்துக் கொண்டிருக்கையில் புதன்கிழமை காலை கோப்ரா ஹெலிகாப்டர்களைக் கொண்டு இந்த தாக்குதல் ஆரம்பித்ததாக துருக்கிய பாதுகாப்பு தகவலில் கூறப்பட்டுள்ளது. இதில் என்ற மாவட்டத்தை நோக்கி PKK குழுவினர் பயணித்துக் கொண்டிருந்தனர் என அந்த தகவலில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மாவட்டத்தின் ஒருபகுதி கடந்த வாரம் 24 மணி நேர ஊரடங்கில் வைக்கப்பட்டிருந்தது.
ஜெர்மனியில் அகதி தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட 125 ஆப்கான் குடியேறிகள் காபூல் வந்தடைந்துள்ளனர் என ஆப்கான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமது சொந்த விருப்பின் பேரிலேயே இவர்கள் தமது சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்துள்ளதாக ஆப்கான் அதிகாரியொருவர் தெரிவித்தார். குடியேறிகள் நாடு திரும்புவது ஆப்கானிஸ்தானின் மேல்கட்டுமானத்திற்கு முக்கியமானது என ஜெர்மனியின் உள்துறை அமைச்சர் முன்னர் தெரிவித்திருந்தார். ஆப்கான் குடியேறிகள் நாடு கடத்தப்பட்டதால் எதிர்காலத்தில் அந்த நாட்டவர்கள் குடியேறிகளாக ஜெர்மனி பயணிப்பதற்கு நாட்டம் காட்ட மாட்டார்கள் என ஜெர்மனி அரசாங்கம் எதிர்பார்க்கிறது.
நேபாளத்தில் 23 பேருடன் பயணித்த சிறிய ரக விமானம் ஒன்று மலையொன்றில் மோதில் நொறுங்கியுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்கு நேபாளத்தில் உள்ள போக்ரா சுற்றுலா நகரிலிருந்து புறப்பட்டு சிறிது நேரத்தில் இந்த ட்வின் ஆட்டர் ரக விமானம் கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பை இழந்துள்ளது. இமயமலை மீது ஏறும் மலையேறிகள் புறப்படும் இடமான ஜம்சனை நோக்கி இந்த விமானம் பயணித்துள்ளது. இதில் பயணித்தவர்களில் அநேகமானவர்கள் நேபாளிகள் ஆவார். குவைத் பிரஜை ஒருவரும் சீன பிரஜை ஒருவரும் அந்த விமானத்தில் இறந்துள்ளனர்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய செய்திகள். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் நளினி தனது தந்தையின் இறுதி சடங்கில் பங்கு பெறுவதற்காக இன்று ஒருநாள் பரோலில் விடுவிக்கப்பட்டிருந்தார். கடந்த 25 ஆண்டுகளில் சிறை விடுப்பில் அவர் வெளியே வருவது இதுவே முதல் முறை. அவரது தந்தையின் இறுதி நிகழ்வுகளுக்கு பிறகு இன்று மாலை அவர் மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதுகுறித்து சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார் வழங்கும் தகவல்களை இப்பொழுது கேட்கலாம்.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நளினி 25 ஆண்டுகால சிறைவாசத்தில் முதல் முறையாக பரோலில் வெளிவந்திருந்தார். வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நளினியின் தந்தை காலமானதை அடுத்து அவரது இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக நளினிக்கு ஒருநாள் பரோல் வழங்கப்பட்டிருந்தது. தந்தையின் இறுதி சடங்கில் பங்கு பெற வந்திருந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தன்னையும் தன்னுடன் இதே வழக்கில் தண்டித்து சிறையில் அடைத்துள்ளவர்களையும் விடுவிக்க தமிழக முதல்வர் ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரினார்.
இதை வந்து நீங்க நம்புறதும் நம்பாதது உங்களோட விருப்பம். இந்த கைகள் வந்து யாரோட ரத்தத்தாலே நினைக்கப்படவே இல்லை. எங்க கைகள் வந்து யாரையும் கொலையும் செய்யலை. ராஜீவ்காந்தி வந்து கருப்பா இருப்பாரா சிகப்பா இருப்பாரா எங்க யாருக்குமே தெரியாது. நாங்கள் 25 வருஷம் அப்பாவே இல்லாத நாங்க சிறையில் முதலமைச்சர் அவர்கள் வந்து 7 பேரையும் விடுதலை செய்வாங்க.
சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 7 பேரையும் விடுவிக்க காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தியும் துணை நிற்க வேண்டும் என்றும் நளினி அப்போது வேண்டுகோள் விடுத்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு சிறையில் இருந்து வரும் நளினியின் தந்தை சங்கர நாராயணன் நேற்று தமிழகத்தின் தென்பகுதியில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் காலமானார். வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நளினி பங்கேற்பதற்கு வசதியாக சங்கரநாராயணனின் உடல் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு இங்கே இறுதி சடங்கு நடைபெற்றது. இந்த இறுதி சடங்கில் பங்கேற்க தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் வந்திருந்தனர். அவர்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவனும் செய்தியாளர்களிடம் பேசிய போது, நளினி உள்ளிட்டோரை விடுவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தார்.
161 உறுப்பின் அதிகாரத்தை பயன்படுத்தி பேரறிவாளர் நளினி முருகன் உட்பட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் பரோலுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள், அதை அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம்
என்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன். இதனிடையே பேரறிவாளனின் தந்தையும் தமிழ் ஆசிரியருமான குயில்தாசன் உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு வருவதால் அவரை சந்திக்க பரோல் வழங்க கோரி பேரறிவாளன் சார்பில் அளித்த மனு மீது பல நாட்களாகியும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததற்கு பாமக உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சிகள் கண்டனம் வெளியிட்டுள்ளதும் கவனிக்கத்தக்கது.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் நளினி இன்று ஒருநாள் சிறை விடுப்பில் தனது தந்தையின் இறுதிச் சடங்குக்காக வந்து சென்றது குறித்த செய்திகளை தந்தவர் சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். ஆந்திர பிரதேசத்தில் 2 வனத்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த அனைவரையும் நீதிமன்றம் ஒன்று இன்று விடுதலை செய்து தீர்ப்பளித்துள்ளது. இதில் பெரும்பாலானவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். இதுகுறித்த தகவல்களை தருகின்றார் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
ஆந்திர வனத்துறை அதிகாரிகள் இருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த 288 பேர் உட்பட குற்றம் சாட்டப்பட்டிருந்த 347 பேரையும் விடுவித்து திருப்பதியில் உள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2013 ஆண்டு டிசம்பர் மாதம் எல் ஸ்ரீதர், டேவிட் கருணாகர் ஆகிய இரு வனத்துறை அதிகாரிகள் சேஷாச்சலம் வனப்பகுதியில் கல்லால் அடித்து கொல்லப்பட்டனர். இதில் இவர்களுடன் சென்ற பி ரமணா என்ற அதிகாரி உயிர் தப்பினார். இவர் ரேணிகுண்டா காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்தார். இந்த வழக்கில் ஆந்திர காவல்துறை 453 பேர் மீது 26 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. அடுத்த சில நாட்களில் 351 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 288 பேர் தமிழ்நாட்டின் வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, தருமபுரி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள். இந்த வழக்குக்காக திருப்பதியில் உள்ள ஸ்ரீனிவாசா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் நீதிமன்றமாக மாற்றப்பட்டு கடந்த 2 வருடத்திற்கு மேல் இந்த வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 60 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. மீதமிருந்த 287 பேர் சிறையில் இருந்தனர். இவர்களில் 4 பேர் 18 வயதுக்குட்பட்டவர்கள் என்பதால் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டிருந்தனர். 26 மாதங்களாக நடந்து வந்த இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. தீர்ப்பை வழங்கிய நீதிபதி பி.வி. ராமப்பா அரசு தரப்பு குற்றத்தை நிரூபிக்க தவறிவிட்டதாக கூறி அனைவரையும் விடுவிக்க உத்தரவிட்டார். இந்த வழக்கில் குற்றவாளிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கே. கிராந்தி சைத்தன்யா,
நீண்ட காலத்திற்கு அதாவது 1 வருடம் நடந்த விசாரணையின் முடிவில் நீதிமன்றம் இன்று தீர்ப்பை வழங்கியுள்ளது. அரசு தரப்பு எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நிரூபிக்க தவறிவிட்டது என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. 26 பிரிவுகளில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அரசு தரப்பால் ஒரு குற்றச்சாட்டை கூட நிரூபிக்க முடியவில்லை. ஆகவே குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் எல்லா குற்றச்சாட்டுகளில் இருந்தும் நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது
என்று தெரிவித்தார் வழக்கறிஞர் கிராந்தி சைதன்யா. இந்தியாவிலேயே ஒரு கொலை வழக்கில் இத்தனை பேர் மீது குற்றம் சாட்டப்பட்ட ஒரே வழக்கு இதுதான் என்று கூறப்படுகிறது. திருப்பதியை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் செம்மரங்களை வெட்டி கடத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட பலர் தொடர்ச்சியாக ஆந்திர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் செம்மர கடத்தல்காரர்கள் என்று கூறப்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்த 20 பேர் ஆந்திர காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டது தேசிய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
நமது தமிழக செய்தியாளர் வழங்கிய செய்தி குறிப்போது இந்திய செய்திகள் நிறைவு பெற்றன. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக இலங்கை செய்திகள். இலங்கையில் பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று கூறி வட இலங்கை முழுவதும் கடையடைப்பு மற்றும் சாலை மறியல் போராட்டங்கள் இன்று நடைபெற்றுள்ளன. கடந்த சில மாதங்களாக அங்கு சிறார்கள் மற்றும் பெண்கள் மீது பாலியல் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு காவல்துறையினர் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை. குற்றம் சாட்டப்பட்டு இருப்பவர்கள் அல்லது இதில் தொடர்பு பட்டிருப்பவர்கள் என்று கருதப்படுபவர்கள் சட்டமன்றத்தின் முன் நீதிபதியின் முன் நிறுத்தப்படவில்லை என்று கூறிய இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருகின்றார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வவுனியா மாணவி ஹரிஷ்ணவியின் படுகொலைக்கு நீதி கேட்டு வடமாகாணத்தில் இன்று கடையடைப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதனால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது. வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் பாடசாலைகள் இயங்கவில்லை. அரசு அலுவலகங்கள், வங்கிகள் என்பன மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே செயற்பட்டன. தனியார் பேருந்து சேவைகள், முச்சக்கர வண்டி சேவை என்பனவும் பாதிக்கப்பட்டிருந்தன. அரசு போக்குவரத்து சேவையின் பேருந்துகள் மட்டுமே சேவையில் ஈடுபட்டிருந்தன. மன்னார் மாவட்டத்தில் சட்டத்தரணிகள் பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டிருந்தனர். வவுனியா விபுலானந்த கல்லூரி மாணவியாகிய ஹரிஷ்ணவி தனிமையில் இருந்தபோது கடந்த 16ஆம் தேதி வீட்டினுள் புகுந்த அடையாளம் தெரியாதவர்களினால் பாலியல் குற்றம் புரிந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசேட குழுக்களை அமைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய போதிலும் இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை. பாடசாலை மாணவிகளான 13-14 வயதுடைய சிறுமிகள் வல்லுறவின் பின்னர் படுகொலை செய்யப்படும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. ஆயினும் இதுவரையில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சட்டத்தினால் தண்டிக்கப்படவில்லை என கடையடைப்பு மற்றும் பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர்.
பெண்களாக நாங்கள் சமூகத்தில் வேலை செய்தாலும் கூட எங்களுக்கும் ஒரே பயமாட்டம் இருக்கு. இவர்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்காதீங்க, நாங்கள் குற்றவாளியை காண்போமாக இருந்தால் நாங்கள் அந்த தளத்திலே நாங்கள் தான் இனி அவர்களை தண்டிக்கிறதா? நாங்கள் பெண்கள் ஒவ்வொருத்த மனநிலையுமே இருக்கு. சட்டம் இருந்தாலும் கூட மக்கள் போராட்டத்தால வெற்றிகளை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். அதே இதைத்தான் வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப பெண்களாக சேர்ந்து நாங்கள் இவ்வாறான போராட்டங்களை
என்ன கருதுகின்றீர்கள் என யாழ்ப்பாணம் வர்த்தகர் சங்க தலைவர் ரட்னலிங்கம் ஜெயசேகரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த வட மாகாணத்துக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். அதன் மூலம் அந்த வடபகுதியிலே இயங்கும் போலீசார் சமூக பொறுப்புடன் சேர்ந்த கடமை உணர்ச்சியில் மூலம் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த வவுனியால நடந்த சம்பவம் அல்லது புங்குடுதீவிலே நடந்த சம்பவங்கள் வந்து மக்கள் எழுச்சி மூலமாகத்தான் அதை போலீசார் நடவடிக்கை எடுக்கிறார்கள் ஒழிய சம்பந்தப்பட்டவர்களை பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு அக்கறையற்ற நடவடிக்கை காணப்படுகிறது. அதனால்தான் மக்கள் சட்டால் நடவடிக்கைகள் மூலம் அல்லது இந்த பணிப்புறக்கணிப்பின் மூலம் அதை விரைவுபடுத்த வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம், வடமாகாணத்துக்கு போலீஸ் அதிகாரம் கிடைக்குமாக இருந்தால் முக்கியமாக இப்படியான சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் பாதுகாப்பதுடன், அல்லது நடந்தால் கூட உடனடியாக அதை சட்டத்தின் முன் நிறுத்தி அதற்குரிய தண்டனை வழங்க ஏதுவாக இருக்கும்
என்றார் ஜெயசேகரன் அவர்கள். இதேவேளை பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகளில் இருந்து அவர்களை பாதுகாக்கும் கடமையில் அரசாங்கம் தவறக்கூடாது என சுட்டிக்காட்டுகின்றார் முல்லைத்தீவை சேர்ந்த சவுந்தரம் மாலினி அவர்கள்.
பெண்களுக்கு வருகின்ற வன்முறைகள்ல இருந்து அவைகளை காப்பாற்றணும், அதுக்கு சரியான நீதிங்கிற அரசாங்கம் எங்களுக்கு தருவோம். இந்த அரசாங்கத்தால மட்டுமே அதை செய்யலாம். போராட்டத்துக்கு முன்னாக இதுகளுக்கு தண்டனையை எப்படி வழங்கப்பட்டு வந்ததோ அதே தண்டனையை மக்கள் எதிர்பார்க்கும். உடனடியாக அதற்குரிய தண்டனையை வழங்கணும் என்றது எதிர்பார்க்கிறோம். இதே அந்த அரசாங்கம் உணரணும். இப்படி மக்கள் எல்லாம் ஒரு பட்சமா இப்படி கேட்கணும்னு சொன்னா அவையிலிருந்து அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்தை தானே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நல்லாட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆனா நல்லாட்சியில இன்னும் சரியான தீர்ப்பு வழங்கப்படலையோ
என்றார் மாலினி அவர்கள்.
இலங்கையில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான பாலியல் வன்செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதற்கு உரிய நடவடிக்கை தேவை என்று கோரி பல பெண்கள் அமைப்பினர் மற்றும் வர்த்தகர்கள் இன்று வட இலங்கை முழுவதும் முன்னெடுத்திருந்த கடையடைப்பு மற்றும் சாலை மறியல் போராட்டம் குறித்த தகவல்களை தந்தவர் நமது வட இலங்கை செய்தியாளர். இதனிடையே இலங்கையில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்ந்து ஒரு நெருடலான பிரச்சினையாகவே இருந்து வருகின்றது. அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தொடர்ந்து குரல்களை கொடுத்து வருகின்றார்கள். அது தொடர்பிலான பிரேரணை ஒன்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் விரைவில் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே தமிழ் அரசியல் கைதிகள் தம்மை விடுவிக்க வேண்டும் என்று கூறி உண்ணாவிரத போராட்டத்தையும் தொடங்கியுள்ளார்கள். இன்று சிலர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட பொழுது சிலருக்கு பிணை வழங்கியும் ஒருவரை விடுவித்தும் கொழும்பு நீதிபதி ஒருவர் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார் வழங்கும் தகவல்களை இப்பொழுது கேட்கலாம்.
பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 4 தமிழ் கைதிகளை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த 20 தமிழ் கைதிகள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது கருத்துக்களை தெரிவித்த பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் 4 கைதிகளுக்கு பிணை வழங்குமாறு சட்டமா அதிபர் தங்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக அறிவித்தனர். இதன்படி 4 கைதிகளுக்கு பிணை வழங்கிய நீதிபதி அவர்களின் வெளிநாட்டு பயணங்களை முற்றாக தடை செய்வதாக அறிவித்தார். இதே போதிய ஆதாரங்கள் இல்லாதமை காரணமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த செல்லத்துறை கிருபானந்தன் எனும் கைதியை விடுதலை செய்யுமாறு நீதிபதி உத்தரவிட்டார். சந்தேக நபரை விடுதலை செய்யுமாறு சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். இதன்படி சந்தேக நபரை விடுதலை செய்யுமாறு நீதிபதி உத்தரவிட்டதாக எதிர்தரப்பின் வழக்கறிஞர் மங்களேஸ்வரி சங்கர் தெரிவித்தார். விடுதலை செய்யப்பட்ட செல்லத்துறை கிருபானந்தன் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த போது, தான் கடந்த 2014 மலேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டதாக தெரிவித்தார்.
எனது நாட்டின் யுத்தத்தின் காரணத்தால் மலேசியா சென்றிருந்தேன். மலேசியாவில் இருந்துதான் 2014 5 மாதம் தமிழீழ விடுதலைக்குரிய முக்கிய உறுப்பினர் என நான் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டேன். குற்றப்புலனாய்வுத்துறையிடம் பாரம் கொடுக்கிறேன். நேற்று முதல் 14 தமிழ் அரசியல் கைதிகள் சாவும் வரையான பட்டினி போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றனர். அதில் நானும் பங்கு பெற்றினேன். ஒட்டுமொத்த கைதிகளும் 2 தடவை உண்ணாவிரதம் இருந்து இந்த நல்லாட்சி அரசாங்கத்தால் நாங்கள் ஏமாற்றப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் நமது விடுதலை உறுதிப்படுத்தாத பட்சத்தில் நாங்கள் சிறையில் அணுவாக வென்று சாவதை விட நாங்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு உயிரை தியாகம் செய்வதே உன்னதமானதென நாங்கள் 15 கைதிகளும் முடிவெடுத்து மேற்கொண்டோம்.
இதேவேளை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த மேலும் 15 தமிழ் கைதிகளை சட்டமா அதிபரின் ஆலோசனை கிடைக்கும் வரை மேலும் தடுத்து வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். இலங்கையில் புதிய அரசியல் சாசனம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பித்து சில நாட்கள் ஆகின்றன. இதுகுறித்து சிறப்பு வல்லுநர் குழு ஒன்றை அரசாங்கம் நியமித்துள்ளது. அந்த குழுவினர் நாட்டின் பல பகுதிகளுக்கு விஜயம் சென்று மக்களின் கருத்துக்களை பெற்று அதை தொகுத்து அரசிடம் அளிக்க உள்ளதாக கூறியுள்ளனர். அவ்வகையில் வடக்கு பகுதியில் சில அமர்வுகளை நடத்தி முடித்த பிறகு கிழக்கு இலங்கையில் திருகோணமலையில் நேற்றும் இன்றும் சிறப்பு வல்லுநர் குழு தமது அமர்வை நடத்தியுள்ளது. பல்தரப்பினர் அவர்களை சந்தித்து தமது கருத்துக்களையும் எண்ணங்களையும் முன்வைத்து எழுத்து மூலமாகவும் அறிக்கை மூலமாகவும் வாய்மொழி மூலமாகவும் தெரிவித்துள்ளார்கள். அப்படி இன்று திருகோணமலையில் நடைபெற்ற அமர்வு முன்பாக இலங்கையின் பழங்குடி சமூகத்தவர் தங்களது உரிமைகள் காக்கப்பட வேண்டும், நலன்கள் காக்கப்பட வேண்டும் போன்ற பல கோரிக்கைகளை முன்வைத்து தங்களது கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள். இதுகுறித்து நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் புதிதாக உருவாக்கப்படவுள்ள அரசியல் யாப்பில் தங்களின் வேட்டையாடும் உரிமைக்கு சட்டரீதியான அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று கிழக்கு மாகாணத்திலுள்ள ஆதி பழங்குடி சமூகத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய அரசியல் யாப்பு தொடர்பில் மக்கள் கருத்துக்களை அறிவதற்காக அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டுள்ள குழு முன்னிலையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்ட மக்களின் கருத்துக்களை பெறுவதற்காக குழுவின் இரண்டாவது நாள் அமர்வு இன்று நடைபெற்றது. கிழக்கு மாகாணத்திலுள்ள ஆதி பழங்குடி சமூகத்தின் பிரதிநிதிகள் குழுவொன்றும் அங்கு சமூகமளித்து தமது சமூகம் சார்ந்த யோசனைகளை முன்வைத்தது.
நாம் காட்டு பகுதியை எமது வாழ்தலுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏற்ற சூழலாக கொண்டவர்கள். இந்த இயற்கையை அண்டி வாழ்வதற்கான உரிமை எமக்கு உண்டு. சூழலை பாதுகாத்து இயற்கையோடு ஒன்றி வாழ எமக்கு அங்கீகாரம் வேண்டும். நாம் எமக்கான உணவு தேவைக்காக வேட்டையாடவும் அதனை சேகரித்து வைக்கவும் எமக்கு உரிமை உண்டு. எமக்கான தொழில் உரிமையை சட்டமாக்க வேண்டும். எமது காட்டு வளத்தை பாதுகாத்து எமது பூர்வீக காணிகளை சட்டவிரோதமாக கையாண்டு சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க அரசு உதவ வேண்டும். எமது வனத்தை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் ஓர் திட்டத்தை வகுத்து எமது சமூகத்தின் ஒப்புதலோடு செயல்படுத்த அரசு உதவ வேண்டும். நாம் வாழும் இடத்தை அடையாளமிட்டு விசேட வன பகுதியாக அறிவித்து எமது ஒத்துழைப்புடன் எமது வாழ்வாதார பலத்தை பாதுகாக்க விசேட திட்டம் வகுக்க அரசமைப்பில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கோருகின்றோம். எமது சமூகத்தின் உயிர் வாழும் உரிமைகளையும் தத்துவங்களையும் சட்ட ஏற்பாடுகளையும் புதிய அரசியலமைப்பில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என கோருகின்றோம்.
ஆதி பழங்குடி சமூகத்தின் தனித்துவம் மற்றும் அடையாளம் பற்றியும் அங்கு யோசனைகள் முன்வைக்கப்பட்டன.
எமக்கான பேச்சு வழக்கு பூர்வீக மொழியும் ஒன்று. மொழியினை எம்மில் சிலர் பேசி வருகின்றனர். நாம் தமிழ் மொழியே பிரதான பேச்சு மொழியாக வழக்கில் கொண்டுள்ளோம். எனவே எம்மை இலங்கை தீவில் பூர்வீக குடிமக்கள் என்ற வகையில் ஆட்புல ரீதியில் இலங்கை தீவில் சிறுபான்மை பழங்குடியினர் என்ற வகைப்படுத்தல் அங்கீகரித்து அரசியலமைப்பில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இலங்கை இவ்வகை பல்லின ஆட்சி அமைப்பில் எமக்கான வரப்பிரசாதங்களையும் உரிமைகளையும் உறுதிப்படுத்துமாறு வேண்டுகின்றோம். 1950 முன்னும் பின்னரும் இடைப்பட்ட காலத்தில் வழங்கப்பட்ட மதிக்கப்பட்ட கிராமத்துக்கான பட்டாங்கட்டி தலைமைத்துவத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த அரசமைப்பில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். எமது நம்பிக்கைகளை கலை கலாச்சாரங்களை பேணி வளர்க்க எமக்கு உரிமை உண்டு. அதனை பாதுகாக்க சட்ட ஏற்பாடுகளை உருவாக்க வேண்டும். எமது பண்பாட்டையும் மரபையும் பேணி பாதுகாக்கவும் எமது வாழ்வின் ஆன்மீக அம்சத்தை வலுவூட்டவும் இயற்கையுடன் ஒத்துழைத்து வாழ்வதற்குமான சட்ட ஏற்பாடுகளையும் கோருகின்றோம்
என்றும் கிழக்கு மாகாணத்திலுள்ள ஆதி பழங்குடி சமூகத்தினரால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளில் கூறப்பட்டுள்ளன.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான அம்னஸ்டி பல நாடுகளில் மனித உரிமை நிலவரங்கள் எப்படி உள்ளன என்பது குறித்த தமது ஆண்டு அறிக்கையை இன்று வெளியிட்டுள்ளார்கள். இதில் ஐக்கிய ராஜ்யம் உட்பட, அதாவது பிரிட்டன் உட்பட பல நாடுகள் மீது கடுமையான விமர்சனங்களை அவர் முன்வைத்துள்ளார்கள். இந்தியாவில் பேச்சு சுதந்திரம் முடக்கப்படுகின்றது, கருத்து சுதந்திரத்திற்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று அம்னஸ்டியின் அறிக்கை கூறுகிறது. அம்னஸ்டி இன்று வெளியிட்டுள்ள பன்னாட்டு அறிக்கையில் இலங்கை மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். அந்த அறிக்கையில் இலங்கை குறித்த முக்கிய அம்சங்களை தொகுத்து தமிழில் தருகின்றார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் ஜனவரியில் பொறுப்பேற்ற புதிய அரசாங்கம் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது, மனித உரிமைகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்னேற்றுவதாக உறுதியளித்திருந்தது. ஆனால் எதேச்சதிகார கைதுகள், தடுத்து வைத்தல்கள், சித்திரவதைகள், திட்டமிட்ட காணாமல் போகச் செய்தல்கள், தடுப்பு காவலில் மரணங்கள் மற்றும் குற்றவாளிகள் நீதியின் பிடியிலிருந்து தப்பியிருக்கும் நிலை தொடர்தல் என்று மனித உரிமைகளுக்கான பல்வேறு சவால்கள் இன்னும் தீர்க்கப்படாமலேயே தொடர்கின்றன என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு 2015 மற்றும் 2016 அதன் வருடாந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. விடுதலை புலிகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட தமிழர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும், சித்திரவதை உள்ளிட்ட மனித உரிமை மீறல்களுக்கு காரணமாகின்ற அந்த சட்டத்தை நீக்குவதாக கடந்த செப்டம்பரில் அரசாங்கம் உறுதியளித்திருந்ததாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அம்னஸ்டி இன்டர்நேஷனல், 217 கைதிகள் தொடர்ந்தும் அந்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும், புனர்வாழ்வு என்ற இன்னொரு வகையான எதேச்சதிகார தடுப்பு காவலிலிருந்து வேறு 45 பேர் விடுவிக்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் கூறப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. தடுப்பு காவலில் இருப்போர் மீது சித்திரவதை, பாலியல் வன்முறைகள் பிரயோகிக்கப்படுவது தொடர்ந்து நடப்பதாகவும் கூறியிருக்கின்ற அம்னஸ்டி, இவ்வாறான மனித உரிமை மீறல்கள் நடக்கக்கூடாது என்று பாதுகாப்பு படையினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்படும் என்று இலங்கை அரசாங்கம் ஐநாவின் மனித உரிமைகள் பேரவைக்கு உறுதி அளித்து, சிறிது காலத்தில் 5 வயது சிறுமியின் கொலை தொடர்பில் கைதான 17 வயது பையனும் இன்னொருவரும் தடுப்பு காவலில் வைத்து பொய்யான குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை பெறுவதற்காக தாக்கப்பட்டதாகவும், ஆடைகளை களைந்து புகைப்படங்கள் எடுக்கப்பட்டதாகவும் அவர்களின் வழக்கறிஞரை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கிறது. போலீஸ் தடுப்புக் காவலில் சந்தேகத்துக்கிடமான மரணங்கள் தொடர்வதையும் கடந்த கால குற்றச்சம்பவங்களின் சூத்திரதாரிகள் நீதியின் பிடியில் சிக்காமல் இருப்பதையும் அம்னஸ்டி இன்டர்நேஷனலின் இந்த ஆண்டுக்கான அறிக்கை கூறுகின்றது. காணாமல் போனவர்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு 18,586 முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாகவும், ஆனால் காணாமல் போனவர்களுக்கு என்ன ஆனது என்பதை கண்டறிவதிலும் அவர்களை காணாமல் போகச் செய்தவர்களை நீதியின் முன் நிறுத்துவதிலும் முன்னேற்றம் காணப்படவில்லை என்றும் சர்வதேச மனிதுரிமைகள் பற்றி ஆராய்கின்ற அம்னஸ்டி இன்டர்நேஷனலின் அறிக்கை தெரிவிக்கிறது. மனித உரிமைகளின் காப்பாளர்களாக அறியப்பட்டவர்கள் அச்சுறுத்தப்பட்டிருப்பதாகவும், மே 19 போரில் பலியானவர்களின் நினைவு தினமாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அறிவித்திருந்தாலும் வடக்கில் பல இடங்களில் தமிழர்கள் பொதுவான நினைவு நிகழ்வுகளை நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் வடக்கிலும் கிழக்கிலும் கடுமையான அளவில் போலீஸ் குவிக்கப்பட்டிருந்ததாகவும், குறிப்பாக முல்லைத்தீவில் இப்படியான நினைவு நிகழ்வுகள் பாதுகாப்பு படையினரால் தடுக்கப்பட்டதாக கூறப்படுவதாகவும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கூறியிருக்கிறது. கடந்த காலங்களில் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட மதச்சிறுபான்மை சமூகங்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்ற அம்னஸ்டி இன்டர்நேஷனல், போரின் போதும் போர் முடிந்தவுடனும் விடுதலை புலிகளின் சரணடைந்த உறுப்பினர்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் பாலியல் வன்முறைகள் பரவலாக பயன்படுத்தப்பட்டுள்ளமைக்கான ஆதாரங்கள் கிடைத்து வருவதாகவும், 2010 கிளிநொச்சியில் நடந்த கூட்டு பாலியல் வல்லுறவு தொடர்பில் 4 படைச்சிப்பாய்கள் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டது, குற்றவாளிகள் நீதி நடைமுறையிலிருந்து தப்பியிருக்கும் போக்குக்கு எதிரான சிறிய வெற்றியாக பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தனது வருடாந்த அறிக்கையில் இந்தியா பற்றிய கண்காணிப்பு குறிப்பில் மத வன்முறைகளை தடுப்பதற்கு அதிகாரிகள் தவறிவிட்டதாகவும், சில சந்தர்ப்பங்களில் சர்ச்சைக்குரிய கடும்போக்கு கருத்துக்களை வெளியிட்டு அவ்வாறான பதற்ற சூழ்நிலைகளை அவர்களே ஊக்குவித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இன்று வெளியிட்டுள்ள பன்னாட்டு அறிக்கையில் இலங்கை குறித்து தெரிவித்திருந்த கருத்துக்களை தொகுத்து தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே சுற்றுலாத்துறையை மேலும் வலுப்படுத்தி பொருளாதார, தொழில்நுட்ப மற்றும் ராஜ்ய உறவுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று தெரிவித்தார். நியூசிலாந்து பிரதமர் ஜான் கீ கொழும்புக்கான விஜயம் செய்துள்ள சூழலில் அவருடன் இணைந்து பேசிய கூட்டம் ஒன்றிலேயே இலங்கை ஜனாதிபதி இதை தெரிவித்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகின்றார் சார்ல்ஸ் பீட்டர்.
பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைந்துள்ள நியூசிலாந்திடமிருந்து இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கான ஆலோசனைகளை பெறுவது அவசியமானதொன்றாக இருப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அதிகாரப்பூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை சென்றுள்ள நியூசிலாந்து பிரதமர் ஜான் கீயை வரவேற்கும் நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உட்பட அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் பங்கு பற்றிய இந்த வரவேற்பு நிகழ்வில் ராணுவ அணிவகுப்புடன் நியூசிலாந்து பிரதமருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகள் தொடர்பில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. விவசாயத்துறையில் வளர்ச்சி அடைந்துள்ள நியூசிலாந்து அதற்காக பல புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருவதாகவும், அந்த தொழில்நுட்பத்தை இலங்கையில் பயன்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் பிரதமர் ஜான் கீ இங்கு வந்துள்ளார். பொது நலவாய நாடுகளில் இந்த இரு நாடுகளுக்கிடையே சிறந்த உறவு பேணப்பட்டு வருகிறது. இலங்கை போன்றே நியூசிலாந்தும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படும் நாடாகும். அவர்கள் விவசாயத்திற்காக புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறார்கள். அவர்களது அந்த தொழில்நுட்பம் எமது விவசாயத்துறையின் வளர்ச்சிக்கும் தேவைப்படுகிறது. இன்றைய தினம் இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக மற்றும் தொழில்நுட்ப பகிர்வு தொடர்பில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை இனிவரும் காலத்தில் மேலும் வலுப்படுத்துவதற்காக நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. இதனிடையே இலங்கை ஆசியாவில் பிரகாசமான ஒரு நாடாக தற்போது காட்சியளிப்பதாக இங்கு உரையாற்றிய நியூசிலாந்து பிரதமர் ஜான் கீ தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற யுத்தத்தின் பின்னர் மக்கள் மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதிலும் நாட்டை அபிவிருத்தி செய்வதிலும் ஜனாதிபதியும் அவரது அரசும் முறையாக செயற்பட்டு வருகிறது. நான் 2013 இலங்கை வந்திருந்த போது பார்த்ததை விட பல மாற்றங்கள் தற்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது என்று கூறிய நியூசிலாந்து பிரதமர் ஜான் கீ, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை தனது நாட்டுக்கு வருகை தரும்படியும் அழைப்பு விடுத்தார்.
இதனிடையே இலங்கை ஜனாதிபதி நியூசிலாந்து பிரதமருக்கு யானை குட்டி ஒன்று பரிசளித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இதை கடுமையாக கண்டித்துள்ளார்கள். 5 வயது யானைக்குட்டி நந்தி என்று பெயரிடப்பட்டிருந்த யானைக்குட்டியை அதன் தாயிடமிருந்து பிரிப்பது மிகவும் கொடூரமான ஒரு செயல் என்று இலங்கையில் உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இதை வன்மையாக கண்டித்து தமது கண்டனங்களை வெளியிட்டுள்ளார்கள். இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று நியூசிலாந்து பிரதமர் ஜான் கீயிடம் அந்த யானைக்குட்டி சம்பந்தமான அறிக்கைகள், அது தொடர்பான ஆவணங்கள் மற்றும் ஒரு சம்பிரதாய ரீதியில் அதை கையளித்தார். எனினும் அந்த யானை நியூசிலாந்து போன்ற நாடுகளில் எந்த அளவுக்கு அங்கு இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளும் என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. இந்த தகவலுடன் இன்று விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.